செய்வது அறியா சிறுநாயேன், செம்புற்பாத மலர்கானா பொய்யர் பெரும் பேறு அத்தனையும் பெறுதற்கு உரியேன். பொய்யில்லா மெய்யர் வெறியர் மலர்பாதம் மேபக் கண்டும் கேட்டிருந்தும் பொய்யனே நாம் உண்டு உடுத்து இங்கு இருப்பதானேன் போர் ஏறே. தெரியும் அருமையான நிலை சொல்லுகிறார். அந்தாதியனால செய்வது அறியா சிறுநாய் அப்படின்னு சொல்லுகிறார். செய்வது அறியா சிறுநாயேன், பெருமானை பார்த்து ஒன்றும் செய்ய முடியாது இருக்கின்ற சிறுநாயேன் ஆகிய நான் சொல்கிறார். அதாவது இந்த பார்த்த போரேரே, அதாவது போர்ல போர்க்களத்துல சிங்கம் போன்று விளங்குகின்ற பெருமானே என்று சொல்கிறார். ஆணவமலத்தை வெல்வதில் இறைவன் தான் வெல்லக்கூடிய சிறப்புக்குரியவன். எனவே அந்த வகையில போரேரே செய்வது அறியா சிறுநாயேன், எனவே என்ன செய்வது என்று அறியாது நிற்கக்கூடிய நாயேன் சிறுநாயேன். ஆக இங்க சிறு என்பதுக்கு சிறுமை கூட்ட நாயேன் சிறுநாயேன், சிறுமை செயலை செய்கின்ற நாயேன் என்பது பொருள். எனவே செய்வது அறியா சிறு நாயேன், செம்பொர் மலர் மலர்பாதம் காணா பொய்யர் பெரும் பேறு அத்தனையும் பெறுதற்குரிய. இந்த பேறு என்பதுக்கு பேர்னு சொல்லிங்க, பேறு ரெண்டுக்குள்ள வேறுபாட்டை தெரிஞ்சுக்கணும். பேர் அப்படின்னா பெயர் என்று பொருள். பொய்யனுக்கு என்ன பேரு? பொய்யன்னு பேரு. என்ன வேற ஏதாவது பேர் சொல்லாம நிறைய சொல்லலாமீங்க பொய்யனுக்கு, அந்த பேரை சொல்லல. பொய் உடையவர்களுக்கு என்ன பேரு கிட்டுமோ அது பேருலாம் பெறுவதற்குரியவன்கிறார். குழந்தை பேரு அப்படின்னு பேரு, குழந்தை பேர் கிடையாது, வல்லினம் குழந்தை பேரு மகப்பேறு அப்படின்னு சொல்கிறார். 16 பேறுகள், ஒரு உயிருக்கு இறைவனை வணங்கி பெறுகின்ற பேறு, இதுதான் பேறு அப்படிங்கிறது. பேர் என்பதுக்குள்ள வேறுபாடு, பேர்னு சொன்னா இவர் இன்ன பெயர் பெற்றார் இன்ன பெயர் பெற்றார் என்பது, பேருனா அதான் அந்த செயல் காரணமாக இன்ன நிலை பெற்றார். பேரு அடங்கி சொன்னாரு. பொய் என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, பொய்யர்களுக்கு எல்லாம் நரகம் உண்டு. எனக்கு அதுதான் அப்படின்னு சொல்றாருங்க இந்த பாட்டுல, வேற ஒண்ணும் இல்ல. பொய்யர் பெரும் பேரு அத்தனையும் பெறுவதற்குரிய, யாரு? செய்வது அறியா சிறுநாயன், செய்வது இன்னதென்று அறியாது நிற்கிற சிறுநாயாகிய நான். செம்மலர் பாதம், அந்த பெருமானுடைய திருவடி செம்பொற் பாத மலர், இறைவன் திருவடியை காணுதல் தான் மெய்யர் அப்படிங்கிற நிலை. காணாதவர்கள் பொய்யர், ஏன்னா பொய்யர் அன்புக்கு எட்டா இறைவன். நீங்க திருமுறை 12 திருமுறையும் பார்க்கலாம், நிறைய இடங்கள்ல பார்க்கலாங்க. பொய் அன்புக்கு எட்டா மெய்யன், பொய் அன்புக்கு எட்ட மாட்டான், மெய் அன்புக்கு அகப்படுகிற பொருள். அதனால மெய்யன் என்று சொல்வது, அதனால மெய்யா விமலா என்று சிவபுராணத்திலையும் பார்ப்போம். இறைவனுக்கு மெய்யன்னு பேர், அவன் பொய்யன் அல்ல. அப்ப பொய் அன்புக்கு அகப்படுபவனும் அல்ல. அதனால இங்க சொல்கிறாரு, செம்பொர் பாத மலர் காணா பொய்யர். பொய்யர் யாரு? இறைவன் திருவடி காணாதவர்கள் பொய்யர், காண்பவரெல்லாம் மெய்யர். அவ்வளவுங்க. யாரு பொய்யர் யாரு மெய்யர்னு கேட்டா, திருவடி காணாதவர் பொய்யர், திருவடி காண்பவர் மெய்யர். இந்த காணாதவர்களுக்கெல்லாம் என்ன பேரு கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கெல்லாம் நரகம் கிடைக்கும். அப்ப அதை அந்த அதை அது பெறுவதற்கு முழுமையான தகுதியுடையவன் நான். பொய்யர் பெறும் பேரு அத்தனையும் பெறுவதற்கு உரிய. பொய்யர்களுக்கு என்னென்ன பேரு கிடைக்குமா? மெய்யருக்கு என்ன பேரு கிடைக்கும்? சாலோக சாமீப சாரூப சாயுச்சியும் கிடைக்கும். மெய்யரா இருந்தீங்கன்னா சிவலோகத்துக்கு போலாம், சிவபெருமானுக்கு பக்கத்துல இருக்கலாம், சிவபெருமானை போல இருக்கலாம், சிவபெருமானோடு கறக்கலாம். இது மெய்யர் பெறுகின்ற பேர். 16 பேரும் தந்தருளி சுகானந்த வாழ்வழிப்பாய் அப்படின்னு சொல்றாரு. 16 பேரு அப்படிங்கிறது பெறுகின்ற பேர். அது மாதிரி இங்க அந்த பேரு என்பது பொய்யர் பெரும் பேரு அத்தனையும் பெறுதற்குரிய. எனவே பொய்யரா இருப்பவர்கள் நரகத்துக்கு போனா என்னென்ன துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கலாமோ அதுக்கெல்லாம் முழுமையான தகுதியுடையவன் நான். அவனி அவருடைய உள்ள நினைப்பு அப்படி வச்சிருக்கிறார். பொய்யர் பெரும் பேரு அத்தனையும் பெறுதற்கு உரியன். பொய் இல்லா மெய்யர், வெறியர் மெய்யர் வெறியார் மலர்பாதம் மேவ கண்டும் கேட்டும், கண்டும் கேட்டும், கண்டு இருந்தும் கேட்டு இருந்தும். நான் வந்து என்ன பண்ணேன், அந்த சோதி வந்துச்சு, எல்லாரும் புகுந்தாங்க, எல்லாரும் போகும்போது நான் பார்த்துக்கிட்டே தானே நின்னேன், கேட்டுக்கிட்டு நின்னேன், பார்த்துக்கிட்டு நின்னேன். அப்ப மெய்யர் உன் சோதியில வந்து கலந்தாங்க, பொய்யெல்லாம் நின்னாங்க, நான் பொய்யனோட தானே நின்னேன். இது நீங்க நிறைய இடங்கள்ல பார்க்கலாம், பொய்யும் யானும் புறமே போந்தோம் என்று முன்னே சொல்லியிருக்கிறாரு. அடைக்கல பத்துல சொல்வார், செழுக்கமல திரள் அண்ணனின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்து அடியர் உடன் போயினர். யான் பாவியேன் புழுக்கனுடைய புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானம் எல்லாம் அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் அப்படின்னு சொல்லுவார். அப்ப பழுத்த மனத்து அடியர் உடன் போயினர், பின்னாடி அன்பர்கள் வான் ஏறினர், நானும் இழிந்து கீழே நீட்டம்பர். அடைக்கல பத்திரியை நீங்க பார்க்கலாம். எனவே அந்த வகையில பொய்யரு பெரும் பேறு அத்தனையும் பெறுதற்கு உரியன் மெய்யர் வெறியார் மலர்பாதம் மேவ, அந்த இறைவனுடைய திருவடியில கலக்கக்கூடிய பேறு பெற்றவர்களாக மெய்யர் பெரும் பேறு நிலையில அந்த வகையை சொல்கிறார். எனவே பொய்யில்லா மெய்யர் வெறியார் மலர்பாதம் மேவ கண்டும் கேட்டும், எனவே கண்டும் கேட்டும், கண்ணால பார்த்தும் பிறகு செவியினால் கேட்டும் என்னாச்சு அப்படின்னு கேட்டா ஒன்றும் செய்யாதல்லவா நின்னுட்டேன். எனவே திருப்பெருந்துறை என்கிற அந்த திருத்தலத்துல வெறியார் மலர்பாதம் மேவ கண்டும் பெருமானுடைய திருவடி அங்க வந்து தோன்றி நின்ற நிலையில கண்டும் அவன் அருள் செய்த நிலையை கேட்டும் நான் என்ன பண்ணேன், ஒன்னும் செய்யாம இருந்துட்டேன். பொய்யானேன் நான் என்ன ஆனேன், உண்டு உடுத்து இங்கு இருப்பதானேன் போரேறே. ஆக கண்டும் கேட்டும் பொய்யானேன் நான், உண்டு நல்ல சாப்பிட்டு உடுத்து நல்ல ஆடைகளை உடுத்தி இருப்பதானேன், என்னமோ நானும் இருக்கிறேனுங்க, சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு எந்திரிச்சுட்டு வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஆக இறைவனை உணர்ந்து அவனுக்கு ஆட்படுகிற நினைப்பு இல்லாமல் உண்டும் உடுத்தும் இந்த வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது, என உண்டு உடுத்து இங்கு இருப்பதானேன் என்று தன்னுடைய நிலையை இங்கு சொல்லுகிறார். அதனால் தாயுமான சுவாமிகளோட உண்டு உடுப்பதன்றி ஒரு பயனும் அறியேன் பராபரமே என்று பராபர கண்ணில பாடுவார். ஆக வாழ்க்கை என்பது உண்பதற்கும் உடுத்துவதற்கும் அல்ல, உண்பதும் உடுப்பதும் கடந்து திருவுருளை சிந்திப்பதற்குத்தான். அந்த திருவுருளை சிந்தித்து அவனுடைய நம்ம எவ்வளவு கிடைக்கிறதும் ஒரு நமக்கு வந்து எப்படி சொல்லலாம், ஒரு நீங்க ஒரு கடை வைத்திருக்கிறீங்க, நீங்க காலையில 10 மணிக்கு கடை திறந்து மாலை 5 மணி வரைக்கும் உங்களுடைய கடையில் வியாபாரம் நடக்குது, அல்லது சில பொருள் விற்பனையில் வச்சிருக்கிறீங்க, அந்த பொருளை விற்கும்போது லாபம் கிடைக்கிறது. இன்னொருத்தர் வந்தார், ஐயா நாங்க புதுசா ஒரு பொருள் தயாரித்திருக்கிறோம், இந்த பொருள் உங்க கடையில வச்சுட்டுனா இதுல உங்களுக்கு லாபம் கிடைக்குங்கிற ஐயா இந்த பொருளை நான் வாங்கி வைக்க மாட்டேன்னா சொல்ல போறோம் கொண்டாயா, அது 10 ரூபா இருக்கணும், இதுக்கு தனியா கடையில வைக்க போறோம், இருக்கிற இடத்துல வைக்க போறோம் வச்சிருவோம், இப்படியே வருகிற பொருள்லாம் வாங்கி வாங்கி வச்சு வச்சு எந்த பொருள் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுத்தா ஏன், அது ஒரு 2 ரூபா கிடைக்காதா ஒரு 10 ரூபா கிடைக்காதான் வச்சிருக்கிறோம், அதுவே ஒரு சிறப்புக்குரிய நாட்கள் கொஞ்ச நேரம் சேர்த்தி கடை தெரிஞ்சா லாபம் நிறைய கிடைக்கும்னா கடை அதெல்லாம் முடியாதுங்க. நான் காலை 10 மணிக்கு திறந்தா மத்தியானம் சாயந்தரம் 5 மணிக்கு கடையை கூட்டிடுவேன், அதுக்கப்புறம் நமக்குலாம் கடை அப்படியே நினைக்க போறோம், இன்னும் 2 மணி நேரம் சேர்த்து இருந்தா நம்ம ஞாபகம் சரி கடை சேர்த்து வை, இப்படி எத்தனை வகை வந்தாலும் வாங்கிக்கலாம்னு நினைப்போம், எவ்வளவு நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்துதான். அப்படி உலகியல் பொருளை பெறுவதற்கு நேரத்தை பார்க்காமல் காலத்தை பார்க்காமல் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கணும் வாங்கிக்கணும்னு நினைக்கிற நமக்கு அருள் என்று வரும்போது தாங்க போது எதுக்குங்க இவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க, எதுக்குங்க அவ்வளவு நேரம் அப்படின்னு அதுல தாங்க நம்ம ஒரு கால எல்லையை வச்சு ஒடுங்கிக் கொள்வோம். உண்மையில அருளை பெறுவதற்கு காலம் நேரம் எல்லை ஒன்றுமே கிடையாது. இந்த உலக நிலையில எப்படி பொருளை ஈட்டுவதற்கு விருப்பம் கொண்டு நேரங்காலம் பார்க்காம அலைஞ்சு திரிஞ்சு எத்தனை செல்வத்தை தேடுறோம், அது மாதிரி அருளையும் தேடுதல் வேண்டும். அருள் மட்டும் சும்மா கிடைக்கக்கூடியது அல்ல, தேடுதல் இல்லாம உழைப்பு இல்லாம முயற்சி இல்லாம அது கிடைக்கக்கூடிய பொருள் அல்லவே. இந்த பொருளுக்கு என்ன விருப்பம் இருக்கிறதோ அதுபோல அருள் பெறுவதற்கும் விருப்பம் இருந்தா அந்த முயற்சி இயல்பா வந்து விடுங்க. விருப்பம் இல்லைன்னா அரசாமி எல்லாத்துக்கும் அருள் செய்ய போறாரு, நமக்கு என்ன தனியா செய்யவா போற, எல்லாத்துக்கும் வரும்போது நமக்கும் வரப்போகுது. அப்படின்னு உயிர் சோர்ந்து கிடக்கும். அது இல்லாம அந்த விருப்பம் உயிரிடத்துல வரணும். எனவே அது போல இங்க நினைத்து பார்க்கிறார், ஏதோ உண்டு உடுத்து இருந்தோம் அதெல்லாம் வாழ்வு. திருவருளையே சிந்திக்கும், திருவருளுக்கே பணி செய்யும், எனக்கு ஒன்றும் செய்யாமல்லவா இருக்கிறேன். என்னுடைய நோக்கம் என்னன்னா, பெருமானே உனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலேங்கிறார். செய்வது அறியா சிறுநாயன், எனவே பொய்யர் பெறுகின்ற பேரை பெற்று அந்த மெய்யர்கள் பெறுகின்ற நிலையெல்லாம் விடுத்து நான் உண்டு உடுத்து இருப்பதானேன், சாப்பிட்றேன் தூங்குறேன், இதை தவிர்த்து எனக்கு வேற ஒன்னே காணங்கிற உண்டு உடுத்து இருப்பதானே. இப்ப வாழ்க்கை என்பது உண்டு உடுத்து இருப்பது அல்ல, அதுக்கு மேல மேலான ஒரு நிலை இருக்கு. அதான் மணிமேகலை சொல்லும்போது மண்டினி ஞானத்து உயிர்களுக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். ஏன்னா சாப்பாடு முக்கியமான ஒன்று, அதனால உணவு கொடுத்தவர்லாம் உயிர் கொடுத்தோர்னாங்க. ஆனா அந்த நூல் சமண நூல், அதனால உணவு கொடுப்பவர்கள் உயிர் கொடுத்தவர்கள் நாங்க. நம்முடைய நூல் பாத்தீங்கன்னா உண்டி கொடுப்பது மட்டுமல்ல, அதற்கு மேலாக அருள் நிலையில நின்று பார்த்தல் வேண்டும் என்பதை எடுத்து வகையில உங்க உண்டு உடுத்து இருப்பதானேன். வெறும் உணவும் உடையுமே வாழ்வு அல்ல, அதை கடந்தது வாழ்வு என்பதை, அது அதை செய்யாது இருப்பதனால மெய்யர் வெறியார் மலர்பாதம் மேவ. ஆக அந்த திருவு இறைவனுடைய திருவடி சேருதல், அந்த திருவடியை நினைத்தல், அந்த திருவடி வணங்குதல், அதுபோல வாழ்க்கை இருக்க வேண்டுமே ஒழிய அப்படி இல்லாது இருக்கிற வாழ்வு வாழ்வு அல்ல என்பதை இங்க எடுத்து காட்டுகிறார்.